السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாப பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு உள்ள இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானவ தாலா இந்த உலகிலே அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மத்தியில் உயர்வான படைப்பாக மனித சமூகத்தை படைத்து அந்த சமூகம் இந்த உலகிலே வாழுகின்ற காலங்களில் அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளையும் அமைத்து மனிதன் பயன்படுத்துகிற, மனிதன் பயன்பெறுகிற அத்தனை வகையான அம்சங்களையும் அல்லாஹ் மனிதனுக்காக ஏற்படுத்தியிருக்கிறான். அதிலே குறிப்பாக சூரிய சந்திர ஓட்டத்தை வைத்து நாட்களையும் நேரங்களையும் மாதங்களையும் ஆண்டு கணக்குகளையும் மனிதனுடைய வசதிக்காக, மனிதனுடைய பயனுக்காக வேண்டியே அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற போது அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அது உலகம் படைப்பதற்கு முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அறுபாத்தின் பொறும், அதில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்களாகும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதங்களாகும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அல்லாஹுக்கு இந்த மாதங்களோ காலங்களோ வருடங்களோ அவனுக்கு தேவையில்லை. அனைத்தை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுடைய பயனுக்காக வேண்டியே இவைகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் அதனுடைய செயல்பாடுகளும், இன்னும் எத்தனை எத்தனை கோள்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான பயன்பாடுகளும் செயல்பாடுகளும், நட்சத்திரங்களும், மேலும் இந்த உலகிலே நாம் பார்க்கின்ற அத்தனையுமே மனித சமூகம் இந்த உலகிலே வாழுவதற்காக, மனித சமூகம் இந்த உலகிலே பயன்பெறுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்டவைதான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் என்று சொன்னாலும் அவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்தாலும் மனிதனுடைய பயன்பாடு அதிலே அதிகமாக இருக்கிறது. மனிதன் அதனால் பயன்பெறுகிற சூழல் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மனிதனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஆனால் என்ன ஒரு வேறுபாடு என்று சொன்னால், சூரியன் சந்திரனை வணங்குவதில்லை, சூரியனை சந்திரனை நட்சத்திரங்கள் வணங்குவதில்லை. இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொருளும் இன்னொன்றை வணங்குவதில்லை. அது மரமாக இருக்கட்டும், வனவிலங்குகளாக இருக்கட்டும், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற இன்ன படைப்புகளாக இருக்கட்டும், எது ஒன்றும் இன்னொன்றை வணங்குவதில்லை. இவைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு மிக குறைவு. எல்லா படைப்பினங்களிலுக்கும் அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவன் மனிதன். இந்த உலகிலே அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அத்தாட்சி முதல் மனிதன் தான். மனிதனின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அறிய முடியும், உணர முடியும். அதற்குரிய எல்லா விதமான ஞானங்களும் பகுத்தறிவும் மனிதனுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க மனிதனை விட அறிவிலே குறைந்தவை, உணர்விலே குறைந்தவை என்றெல்லாம் சொல்லப்படுகிற மற்ற படைப்பினங்கள் ஒன்றை ஒன்று வணங்குவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான், எல்லாத்தையும் கொடுக்கப்பட்ட மனிதன் மட்டும்தான் மரங்களை வணங்குகிறான், சூரியனை வணங்குகிறான், சந்திரனை வணங்குகிறான், கல்லை முள்ளை வணங்குகிறான், மரக்கட்டைகளை வணங்குகிறான், களிமண்ணை வணங்குகிறான். ஏன் மனிதன் மனிதனை வணங்கிக் கொள்கிறான்? இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனம். அல்லாஹ் இவனுக்குத்தான் அதிக ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அதிக அறிவை கொடுத்திருக்கிறான். தன்னை யார் என்று இந்த உலகிலே நிறுவுவதற்குரிய ஆதாரங்கள் இவனில் தான் நல்லா அமைத்திருக்கிறான். அப்படி இருக்க மனிதன் தான் அல்லாஹுக்கு மிக நன்றி கட்டவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ நாம் அந்த விளக்கத்திற்கு போகவில்லை. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். உலகிலே நாம் காணுகிற, நம்மை விட்டு மறைந்து இருக்கிற எல்லாமே மனிதனுடைய பயன்பாட்டிற்காக, மனிதனுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாட்களும் மாதங்களும் நேரங்களும் வருடங்களும் எல்லாமே மனிதனுடைய பயன்பாட்டிற்காகத்தான். அதில் அல்லாஹ் தஆலா சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னென்ன மாதங்களிலே இதை செய்ய வேண்டும், ரமலான் வந்துவிட்டால் நோன் போய்க்க வேண்டும், துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் ஹஜ் செய்ய வேண்டும், அந்த துல்ஹஜ் மாதம் இது என்று அறிவதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அனைத்தையுமே வழங்கிவிட்டான். மாதங்களை கணக்கிடுகின்ற அந்த ஆற்றலையும் அந்த அறிவையும், அந்த மாதங்களை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் வந்துவிட்டால் ஹஜ் செய்ய வேண்டும், ரமலான் வந்துவிட்டால் அந்த நோன்பு வைக்க வேண்டும், இரவு நேரங்களில் நின்று வணங்க வேண்டும், உலகினுடைய நேரங்களை அறிவதற்காக சூரிய ஓட்டத்தை வைத்துத்தான் விளங்க முடியும், எனவேதான் சூரியன் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இறைவனை வணங்குவதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் அல்லாஹ்வுடைய படைப்பின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறான். அது அல்லாமல் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதற்கோ, நல்ல மாதம் கெட்ட மாதம் என்று துருவி துருவி ஆராய்வதற்கோ, ராகுகால நியமகண்டம் என்று அறிவதற்கோ அவைகள் படைக்கப்படவில்லை. அவைகளிலே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அந்த மாதங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டிலே 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்து இந்த மாதங்கள் அரபுகளால் கண்ணியப்படுத்தப்பட்டு வந்தது. எந்த மாதம்? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடராக, ஏன் இந்த 3 மாதங்களையும் தொடராக அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று சொன்னால், அது ஹஜ்ஜினுடைய காலம். துல்காதாவில் இருந்து புறப்பட்டு ஹஜ்ஜி முடித்து வருவதற்கு 3 மாதங்கள் ஆகிவிடும். அந்த காலத்து வாகன வசதி இப்ப அப்படி இல்லை. இந்த நேரங்களிலே மனிதர்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது, அச்சம் உண்டாகிவிடக்கூடாது. அச்சமற்ற நிலையில இறைவனை வணங்குவதற்காக மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு இவர்கள் சென்று வர வேண்டும் என்ற காரணத்தினால். ஏனென்றால் அந்த மக்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. தனியாக அவர்கள் பிரயாணம் செய்ய முடியாது. கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் சர்வசாதாரணமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிற போது ஒரு சொல்லி காட்டினார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி, இந்த இடத்திலே இருந்து ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த இடத்திலே இருந்து ஹரம் வரையிலும் கிட்டத்தட்ட 100 மைல்களுக்கு தூரத்திலே இருக்கிற இந்த இடைவெளியில ஒரு பெண் தன்னந்தனியாக யாருடைய துணையும் இல்லாமல் அச்சமற்ற நிலையில அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு ஹரம் ஷரீஃபுக்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு நிம்மதியாக திரும்பி செல்வாள், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் வரையிலும் அந்த காலம் வரவில்லை, அந்த அச்சமற்ற நிலை அதுவரையிலும் உண்டாகவில்லை என்பதுதான் கருத்து. அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் பரவிய பிறகு அமைதி மார்க்கம் இஸ்லாம், அச்சமற்ற மார்க்கம் இஸ்லாம், எந்த விதமான அச்சுறுத்தலும் இங்கே கிடையாது என்பதனை உறுதிப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் வந்த பிறகுதான் அவைகளெல்லாம் சாத்தியமாயின. அப்ப அந்த காலத்திலே இது மாதிரியான நடவடிக்கைகளிலே மனிதர்கள் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக வழிப்பறி செய்தல், கொள்ளையடித்தல், கொலை கொலை செய்தல் போன்ற நாசகரமான செயல்களை ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த மூன்று மாதங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டியே அவைகள் கண்ணியப்படுத்தப்பட்டன. அந்த காலத்தினுடைய மரபப்படி அவர்களை அதை தன்னுடைய செயல்பாட்டிலே கொண்டு வந்திருந்தார்கள். மூன்று மாதங்களும் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் உரையில இருந்து கலட்டி வைத்து விடுவார்கள். அவைகளை ஏதாகவும் சரி செய்ய வேண்டியது இருந்தால் அந்த மூன்று மாதங்கள் அவைகளை சரி செய்வதற்காக அனுப்பி வைப்பார்கள். ஆயுதங்கள் உறங்குகின்ற காலங்களாக அவைகள் இருந்தன. அந்த மூன்று மாதங்களை போர் செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, கொலை கொள்ளை போன்ற எந்த செயலும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதை தடை செய்யப்பட்டிருக்கிற நாட்கள் அவைகள். அதனை அடுத்து ரஜபு மாதம். இந்த மூன்று மாதம் மோரத்தோடு முடிவடைகிறது. மூன்று மாதங்கள் அந்த அரபுகள் ஒரு நீண்ட நாள் காலங்களாக அவர்களை கருதினார்கள். மூணு மாசம் சும்மா இருக்கிறதா என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆரம்பத்திலே அது கரை சரியாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு வந்த சில தலைவர்கள், குறைசிகளே உள்ள சிலர்கள், பெருமானார் சல்லாசம் அவர்கள் முப்பாட்டனாருடைய காலத்திலே அந்த மூன்று மாதங்களில் இது போன்ற செயல்பாடுகள் நிறுத்தி வைத்துவிட்டால் அதை ரொம்ப இடைவெளி உண்டாவது போன்று தெரிகிறது என்பதாக சொல்லி மாற்ற ஆரம்பித்தார்கள். மோரத்துக்கு பதிலாக சஃபரை மாற்ற ஆரம்பித்தார்கள். ஒரு ஆண்டிலே சஃபர் மாதம் மாரமான மாதம் என்று அறிவிப்பார்கள், அடுத்த ஆண்டிலே மோரம் மாதம் என்று அறிவிப்பார்கள். இப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். அதை கண்டித்து அல்லாஹ் வசனத்தை அடக்கி வைக்கிறார். ரஜபு மாதம் இடையிலே வருகின்ற மாதம். இந்த மாதம் எதற்காக தடை செய்யப்பட்டது? அந்த மாதத்திலும் மொஹர்ரம், துல்ஹஜ், துல்காதா, மொஹர்ரம் போன்ற மாதங்களில் எல்லாம் செய்யக்கூடாதோ அதுபோல ரஜபு மாதத்திலும் ஈடுபடக்கூடாது. ரஜபு மாதத்திலும் அவர்கள் எந்த விதமான முறைகாடான செயல்களில் ஈடுபட்டு பிறர்களுக்கு தொல்லை கொடுத்து விடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிற மாதம் ரஜபு மாதம். இடையில ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய காலத்திற்கு பிறகு அடுத்த ஹஜ்ஜி அந்த காலம் வருவதற்குள்ளாக உம்ராவை நிறைவேற்ற வேண்டிய விருப்பம் உடையவர்கள் அந்த ரஜபிலே சென்று உம்ராவை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கு சாதகமாகத்தான் மற்ற எல்லா 4-5 மாதங்களை அல்லாஹ் விட்டுவிட்டு ரஜபு மாதத்தை தடை செய்யப்பட்ட மாதமாக அறிவித்தான். ஏன்னா உம்ராவை செய்ய வேண்டும், உம்ரா செய்கின்ற விருப்பம் உடையவர்கள், பயமில்லாத அச்சமில்லாத அவர்கள் அந்த மாதத்தில் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட மாதமாக ரஜபு மாதம் இருக்கிறது. இந்த ரஜபு என்று சொன்னால் அது சுவனத்திலே ஓடுகின்ற ஒரு ஆறுக்கு பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி மன் சாம, அதாவது சுவனத்திலே ஒரு ஆறு இருக்கிறது. இன்ன ஃபில் ஜன்னதி நகரன், சுவனத்திலே ஒரு ஆறு இருக்கிறது. யுகால் லஹு ரஜப், அந்த ஆறுக்கு பெயரே ரஜபு என்பதுதான். அஷத்து பயாலம் மினல்லபனி, அவருடைய தண்ணீர் இருக்கிறது அது பாலை விட வெண்மையாக இருக்கும். அபரத மினசி, அது குளிர் என்ற அந்த இது, குளிர்ந்த நீர், ஐஸ் கட்டியை விட மிக குளிராக இருக்கும். அகலா மினல் அசலி, தேனை விட சுவையாக இருக்கும். அது மாதிரி சிவனத்திலே ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆறுக்கு பெயர் ரஜப். மன் சாம யோமன் மின் ரஜபின், யார் ரஜபு மாதத்திலே ஒரு நோன்பு நோக்கிறாரோ, சகாவுல்லாவும் மின்தாலிக்க நகர், அல்லாஹ் அந்த ஆற்றிலே இருந்து அவர்களுக்கு நீர் புகட்டுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜபு மாதம் ஒரு நோன்பு நோற்பவருக்கு, அப்ப அப்படி ஒரு பெயர் அந்த மாதத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே அவர்கள் சில நேரங்களிலே மாற்றி மொஹர்ரத்துக்கு பதிலாக சஃபரை வைத்துக் கொள்ளலாம் என்று அறிவிப்பார்கள், சஃபருக்கு பதிலாக மொஹர்ரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அறிவிப்பார்கள். இப்படி மாற்றம் செய்து கொண்டார்கள். அவர்களாகவே அல்லாஹ் ஒரு நீதி ஏற்படுத்திவிட்ட பிறகு அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதைத்தான் செய்ய வேண்டும். இவர்கள் என்ன கணக்கிட்டார்கள் என்று சொன்னால், வருடத்திலே 4 மாதங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அது எந்த மாதமாக இருந்தா என்ன, அது என்ன மொஹர்ரம் தான் இருக்கணும்னு
கருணை அவசியமில்லையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற விளக்கம் இல்லாத விதாந்தவாதிகள் பேசுவது போல அந்த காலத்தை குறைசிகள் பேசிக்கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி செஞ்சா என்ன, அல்லாஹ் அப்படித்தானே சொல்லியிருக்கான், ரசூல் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி முரணான கருத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிற இது பெரிய திறமைசாலி அறிவாளியான பேச்சுக்களாக கருதி கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற கூட்டம் இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு சிலர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் 4 மாசத்தை சொல்லியிருக்கான், அது எந்த மாசமா இருந்தா என்ன. அதனால இந்த வருஷம் என்ன செய்துக்கலாம், முஹர்ரத்துக்கு பதிலாக சஃபரி மகரமான மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று இது மாதிரி மாத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமன் நசீவு சியாதத்துன் ஃபில் குஃபர், மார்க்கத்திலே மாற்றம் செய்வது என்பது குஃபரிலே மிக அதிகபட்சமாக உள்ளதாகும், இறை மறுப்பிலே அதிகமாக வறண்டு மீறி போவதாகும். அவர்கள் காபிரானவர்கள், இதன் மூலமாக அவர்களை வழிகெடுக்குகின்ற செயலாகும், வழி தவறி போகிற செயலாகும். ஒரு ஆண்டை ஹலாலான மாதமாக ஒரு நாளை சொல்வது, ஒரு மாதத்தை சொல்வது, மற்ற ஒரு ஆண்டில வருகின்ற மாதத்தை ஹராமான மாதமாக அறிவிப்பது, எதற்காக என்று சொன்னால் இந்த 4 மாதம் அப்படிங்கறத நேர்படுத்துறதுக்காக வேண்டி. இந்த வருஷம் சஃபரை அறிவிக்கலாம், அடுத்த வருஷம் மோரத்தை அறிவிக்கலாம் என்று சொல்லி இப்படி மாற்றிக்கொள்வது என்பது குஃபரிலே மிக உச்சபட்சமான நிலை என்று சொல்லிவிட்டு, அவர்கள் அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறாரோ அதை ஹலாலாக்குகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய கட்ட செயல் அல்லாஹ்வால் அழகாக்கி கொடுப்பான். அவங்க செய்யறது கட்ட செயல், மார்க்கத்துக்கு முரணான செயல், அதை அல்லாஹ் அவங்களுக்கு அழகாக்கி காட்டிடுவான். அதிலே தான் கடப்பாங்க, அவங்கிருந்து வர முடியாது, அதிலே தான் நீந்திக் கொண்டிருப்பார்கள். இறை மறுப்பாளர்களாகிய அந்த கூட்டத்தாரர்களுக்கு அல்லாஹ் ஒருபோது நேர்வழி காட்டவே மாட்டான். எதை மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதற்கு நேர் மாறாக இன்னொன்றை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹுக்கு செய்கிற மிகப்பெரிய மறுப்பு, இறை மறுப்பு என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுவான். அப்ப இந்த மாதிரியான செயல்களை அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். அல்லாஹ் எதை கண்ணியமான மாதம் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த மாதங்களை கண்ணியமாக கருதுவதுதான் அவருடைய அடிமைகளாக இருக்கிற மனிதர்களின் கடமை. அதை விட்டுவிட்டு மாறுதல் செய்யக்கூடாது. மாதங்களில் மட்டுமல்ல, எந்தெந்த விஷயங்களில் அல்லாஹால நமக்கு வரம்பை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த வரம்புக்கு உட்பட்டுதான் நடக்க வேண்டும். நம்முடைய அறிவை அங்கே பயன்படுத்தி அதில் இது சிறந்தது அது சிறந்தது என்று முடிவு செய்வதற்கு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அனுமதி இல்லை என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடைபட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டுவார்கள், அக்ரிமு ரஜப இக்ரிமுக்கும் அல்லாஹ் பியாஃபி கராமாத்தின் யௌமல் கியாமா, ரஜப மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள், சங்கைப்படுத்துங்கள், அல்லாஹ் கியாமத்து நாளிலே உங்களை சங்கைப்படுத்துவான். கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் என்ன அர்த்தம், மற்ற காலங்களிலே நடப்பது போல தவறான செயல்கள், தவறான பேச்சுக்கள், தவறான குணாதிசயங்களை விட்டுவிட்டு அந்த மாதத்திற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது என்று விளங்கிக் கொண்டு அந்த மாதத்திலே தப்பு தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். கூடுமானவரை நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். வெளியில இருக்கிற போது தங்கத்தை அணிகிறோம், சில பேர் கேட்பாங்க பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது தங்கத்தை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எங்கேயும் போடக்கூடாது, அதனால வெளியில போடலாம் என்பது அர்த்தம் அல்ல. பள்ளிவாசலுக்கு வரும்போது என்ன போடக்கூடாதான்னு கேட்கறது, தொழுகும் போது போடக்கூடாதான்னு கேட்கறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. எதுக்காக கேட்கிறாங்கன்னா ஒரு மரியாதைக்காக. பள்ளிவாசலுக்கு என்று ஒரு குடும்பத்து இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது இப்படித்தான் வர வேண்டும். மற்ற நேரத்திலாம் தொப்பி இல்லாம வெளியில தெரியறோம், பள்ளிவாசலுக்கு வரும்போது ஏன் அந்த ஒரு கண்ணியத்தோடு வருகிறோம், பள்ளிவாசலுக்குள்ள ஒரு மரியாதை. அதுபோல அந்த மாதத்திற்கு ஒரு மரியாதை உண்டு, அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாதங்களே நாம் இருப்பது போல இல்லாமல் அந்த மாதத்திலே தவறுகளை குறைத்துக் கொண்டு அல்லது அதை இல்லாமலாக்கிவிட்டு அதிகமாக இபாத் செய்வதிலே, அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவதிலே ஈடுபட வேண்டும். அப்படித்தான் அதை கண்ணியப்படுத்துவது என்று பொருள். அப்படி நீங்க கண்ணியப்படுத்தினீங்கன்னா கியாமத்து நாளில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸிலே ஃபதல் ரஜபின் அலா ஸாயிரி ஷுஹூரி கஃபதலில் குர்ஆனி அலா ஸாயிரி கலாம், ரஜபுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால் குர்ஆனை போல குர்ஆன் மற்ற வேதங்களிலே இருந்து எப்படி சிறப்புடையதோ அதுபோல ரஜபு மாதம் மற்ற மாதங்கள் சிறப்புடையது. ரஜப மாதத்திலே ஒரு நோன்பு வைப்பவர் 40 ஆண்டு காலங்கள் நோன்பு வைத்த நன்மையை பெறுகிறார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியெல்லாம் ரஜபை பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதம் வந்துவிட்டால் இப்படி துஆ செய்வார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கால கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜப கால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை செய், ரமலானை எங்களை அடைய செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பரக்கத்தினுடைய மாதம் இந்த மாதம், இந்த 3 மாதங்களும் பரக்கத்தினா என்ன? நம்ம எல்லாம் துஆ செய்யும் போது பரக்கத்துக்காக துஆ செய்யறோம், செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். நம்முடைய கணிப்பு எப்படி என்று சொன்னால், பரக்கத்தை என்று சொன்னால், பரக்கத்தான வாழ்க்கை என்று சொன்னால், நல்ல வசதி வாய்ப்புகளோடு, நல்ல மாட மாளிகைகளோடு, வாகன வசதிகளோடு சொகுசான வாழ்க்கையை வாழ்வது என்பதாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதுக்கு பேர் பரக்கத்தல்ல. அல்லாஹ் எதனை கொடுத்திருக்கிறானோ அவைகளின் மூலமாக எதிர்பாராத மற்றவர்களால் வசதி வாய்ப்போடு சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்களால் நிறைவேற்ற முடியாத காரியங்களை சொற்ப பொருளினால் நிறைவேற்றுகிற நிலை இருக்குமானால் அதுதான் பர்கத். பர்கத் என்பது நிறைய பொருள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. சில பேர் சாப்பிட உட்கார்ந்து சொல்லலாம் பர்கத்தான சாப்பாடு. பர்கத்தான சாப்பாடு என்ன? குறைவாக சாப்பிட்டாலும் உணவுக்குரிய தன்மை என்னவோ அந்த தன்மை முழுமையாக அவரிடத்திலே வர வேண்டும். சாப்பிடுவது எதற்காக வேண்டி சொன்னால், மனிதன் சரளாவின் சொல்வார்கள், மனிதனுடைய வயிறு ஒட்டி போய்விட்டால் அவன் நிற்பதற்கோ குனிவதற்கோ ருக்கூ செய்வதற்கோ சுஜூத் செய்வதற்கோ இயலாமல் போய்விடும். எனவே அந்த முதுகு நேராக இருப்பதற்காக வேண்டியான அளவுக்கு வயிற்றை நிரப்பிக் கொள்ள வேண்டும். வயிற்றை அளவாக நிரப்பினால்தான் அல்லாஹ்வை வணங்க முடியும். இறை வணக்கத்திற்கு உணவு இல்லை என்பது தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாமே அப்படித்தான். உடையாக இருக்கட்டும், நாம் அடிகர் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருக்கட்டும், இறை வணக்கம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவைகளுக்காகத்தான் இவையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒன்று இறை வணக்கத்தை தடுக்குமோ அது பரக்கத் இல்லை. நல்ல நிறைய சாப்பிட்டு விட்டோம், தொழ முடியவில்லை என்று சொன்னால் அந்த சாப்பாடு பரக்கத்தான சாப்பாடு அல்ல. நல்ல ஆடை அணிந்திருக்கிறோம், அந்த ஆடையின் காரணமாக பள்ளியாசலுக்கு வர முடியலன்னா அது பரக்கத்தான ஆடை அல்ல. சம்பாத்தியம் பண்றோம், நிறைய சம்பாத்தியம் பண்றோம், ஜுமானுக்கு கூட பள்ளியாசலுக்கு வர முடியல, அது என்ன பரக்கத்தான சம்பாத்தியமா? கிடையாது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் என்பது இறை வணக்கத்திற்கு உதவியாக, அல்லாஹ்வை வணங்குகிற சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்குமானால் அதுக்கு பேர் தான் பரக்கத். பெருமானார் சல்லல்லாஹுங்க பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள் என்று சொன்னால், அந்த மாதங்களிலே மற்ற மாதங்களிலெல்லாம் இல்லாத அளவுக்கு நன்மைகளை தேட வேண்டும். நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே நிறைய பன்மடங்கு அதிகமான நற்கூலி அந்த மாதங்களிலே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு தான் அந்த பரக்கத். சாதாரணமாக திருமணம் என்பது ஒரு பரக்கத்தான ஒரு செயல். பரக்கத்தான நிலை இருக்கிற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்த்து சொல்கிற போது பாரகல்லாஹு லக்குமா வ பாரிக அலைக்குமா வ ஜமா பைனுக்குமா ஃபில் கைர் அப்படின்னு சொல்லி துஆ செய்ய சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் இந்த ரெண்டு பேர்களுக்கும் பரக்கத்தை செய், இவர்கள் இடத்திலிருந்து உருவாகின்ற சந்ததிகளுக்கும் பரக்கத்தை செய், அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை செய், நன்மையில் இவர்களை ஒன்று சேர்த்து என்று துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். திருமணத்திலே பரக்கத் இருக்கிறது. அந்த திருமணம் திருமணமாக நடக்குமானால், திருமணம் நோக்கத்தோடு நிறைவேறுமானால் அந்த திருமணத்திலே பறக்கத்திருக்கிறது, திருமண வாழ்க்கையிலே பறக்கத்திருக்கிறது. நம்ம நம்மளுடைய சுய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக, நாம் எப்படிப்பட்ட மனிதர் என்று காட்டுவதற்காக திருமணத்தை ஒன்றாக நாம் ஆக்கிவிட்டால் அதில் பறக்கத்து வராது. திருமணத்திலே பறக்கத்திருக்கிறது, திருமணம் முடித்து விட்டால் அந்த தம்பதிகளுக்கு வசதி கொடுக்கப்படும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ன அப்பா சொல்லா இடத்திலே ஒரு மனிதர், ஒரு வாலிபர் வந்தார், ரொம்ப நான் சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப உணவுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப சிரமமாக நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து முறையிட்டார், எனக்காக துஆ செய்யுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டார்கள், கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்ல நான் கல்யாணம் பண்ணல.
இப்ன அப்பா சொல்லா சொன்ன திருமணம் முடிங்க உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருவோம் சொன்னாங்க. அப்ப அந்த வந்த வாலிபர் கேட்டாரு, நான் உங்ககிட்ட வந்து துவா செய்ய சொல்லி வந்தேன்னா நீங்க அதை விட கஷ்டமானதை சொல்றீங்களே, எனக்கே வயிற்றுக்கு ஒழுங்கா கிடைக்காம இருக்கு, நானே சரியா சாப்பிட முடியல, சிரமத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு நோய் வந்தாலே எனக்கு மருத்துவம் பார்ப்பதற்குரிய வசதி நேரத்தில் இல்லாமல் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது இன்னொரு பெண்ணை நான் திருமணம் முடித்து அவளுடைய பொறுப்பை மின் மீது வந்து சேர்ந்து விட்டால் எப்படி நான் சமாளிக்க முடியும்? அதுக்கடுத்து சும்மாவா பிள்ளைகள் பிறக்கும், அவைகளுக்கும் நான் உணவு அளிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டும். துவா செய்ய சொன்னா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு அவர் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் மீது உனக்கு ஈமான் இல்லையா, நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான், பன்கு பிளையாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஈமாயிக்கும், உங்களிலே திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மனம் முடித்து வையுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், வசதியை கொடுப்பான். இபாதிக்கும் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பதிலை கொண்டு அல்லாஹ் அவர்களை சீமான்களாக்கி வைப்பான், வசதியானவர்களாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வசதி வாய்ப்பு வர வேண்டும் என்று சொன்னால் திருமணம் முடித்தால்தான் வரும். அதனால ஆனால் திருமணத்தின் வரக்கத்துடையது, எனவே ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை வசதியாக ஆக்கி வைப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதன் கூட்டின் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லையா என்று கேட்டார்கள். அப்ப திருமணத்தின் மூலம் பரக்கத்து உண்டு. அதுபோல அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுவான். மழை இருக்கிறது பாருங்க, பரக்கத்தான அது மழை தண்ணீர். சாதாரண தண்ணீருக்கும் மழை நீருக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கிறது. மழை நீரை அருந்துகிற போது உடலிலே போகின்ற நோய் சாதாரணமான தண்ணீரை அருந்துவதால் போவதில்லை. என் கண்கூடாக பார்க்கலாம், வயல்வெளிகளிலே நிலத்தடி நீரை பாய்ச்சி விவசாயம் செய்கின்ற நிலையிலே பார்க்கிற போது அந்த நிலத்தடி நீர் பாய்ச்சப்பட்டாலும் ஒன்று ரெண்டு மழையாவது அங்கே பெய்ய வேண்டும். அப்போது அந்த கதிர்களும் அந்த புல்வெளிகளும் அப்படியே செழித்து நல்ல பருவநிலையோடு இளமையோடு காட்சியளிப்பதை பார்க்கலாம். மழை நீர் வந்தா மழை தண்ணீர் இல்லாம வெறும் இந்த நிலத்தடி நீரின் மூலமாக விவசாயம் செய்கிற போது அந்த பயிர்கள் தாயில்லாத பிள்ளையை போல வாடி வதங்கி போயிருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த மழை தண்ணீருக்கு அவ்வளவு ஒரு பதக்கத்து இருக்கிறது. இப்படி அறிந்தான் சொல்லி காட்டுவார்கள். தீராத வயிற்று நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு என்ன மருந்து தெரியுமா? நீங்கள் உங்களது மனைவிக்கு கொடுத்த மகர் பணத்திலே இருந்து கொஞ்சம் காசை எடுத்து அதிலே தேனை வாங்கி மழை நீரையும் அதிலே கலந்து குடித்தால் எவ்வளவோ தீராத நோயாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். மனைவிக்கு கொடுத்த மகர் பணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யாரும் நிறைய பேர் சரியா தர்றது கிடையாது, கடன் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மகரில ரொம்ப பெரிய ஒரு பியூர் ஹலால், அது மகர் பணம் இருக்கிறதே அந்த மகர் பணம் பியூர் ஹலால், கலப்படம் இல்லாத ஹலாலான பொருள் அது. ஆனா அது வந்து வரதட்சணை வாங்கி அந்த பணத்துல கொடுக்க கூடாது. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு அதுல போய் மகர் எடுத்து கொடுக்க கூடாது, அது ஹலால் ஆகாது. ஏன்னா வாங்கினே ஹராம், அது எப்படி ஹலால் ஆகும்? இவருடைய உழைப்பில இவருடைய சம்பாத்தியத்தில மகருக்காக வேண்டி சேமிப்பு செய்ய வேண்டும். அந்த மகருக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளிலே அவர் உழைத்த உழைப்பில இருந்து ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி அந்த பணம் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுக்கப்படுமானால் அது 100க்கு 100 ஹலாலு. 100க்கு 100 ஹலாலாக இருக்கிற ஒரு பணத்திலே இருந்து நோய் நிவாரணத்திற்காக வேண்டிய ஒரு பொருளை தேனை வாங்கி தேனிலே ஷிஃபா இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த தேனை வாங்கி மழை நீரிலே பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த மழை நீரையும் கலந்து கொடுத்தால் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்று அழிந்ததாக சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு வியாதிக்கெல்லாம் பஞ்சம் இல்லாத காலம் இந்த காலம். உங்களுக்கு ஆசை இருக்குமானால் ஹலாலான மகர் தொகை அதிகமாக கொடுத்து வையுங்கள், ஏன்னா பின்னொரு நேரத்துக்கு தேவைப்படும். மருத்துவ உதவிக்காக நீ தேவைப்படுமானால் நீங்க மற்ற பணங்களை செலவு செய்வதை விட இந்த பணம் மிகப்பெரிய அளவிலே பயன் தரும், அந்த நோயை நீக்கும். அதனால என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாத்துக்குமே வியாதி வர்றதுதான்,
அந்த வியாதி குணமாக வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பரக்கத்தானது என்று வருகிற போது அந்த பொருளின் மூலமாக உரிய பயன் கிடைக்குமானால் அதுதான் பரக்கத். பரக்கத் இல்லாத சம்பாத்தியத்தை அல்லாஹ்வுத்தால ஹலாலான வழியிலே செலவு செய்ய அனுமதிக்க மாட்டான். எங்கெங்கயோ யாரையோ எடுத்து அடிச்சு பறிச்சு வழிபறி பண்ணி அடுத்தவங்களுடைய சொத்தையெல்லாம் அபகரிச்சு நிறைய சேர்த்து வச்சிருக்கோம், அந்த பணம் உபயோகமான வழியிலே செலவு செய்யப்பட மாட்டாது. ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கும் ஒரு நல்ல காரியங்களுக்கும் அது பயன்படாது. என்ன நடக்கும்? பூரா விரயமாகி போய்விடும். அல்லது அந்த ஹலாலா ஹராமான அந்த பொருள் இவனை ஹராமான வழியிலால் இழுத்து செல்லும். ஒன்னு குடிகாரன் ஆவான், அல்லது சூதாடி ஆகுவான், அல்லது விபச்சாரி ஆகுவான். இவனை தவறான பாதைக்குத்தான் அந்த பொருள் இழுத்து செல்லும். அதன் காரணமாகத்தான் இஸ்லாம் அவ்வளவு சொல்லி காட்டுகிறது, தவறான வழியான சம்பாத்தியம் வேண்டாம், அது தவறான வழிக்கு தான் கொண்டு போகும், தவறான வழியை தான் அது பயன்படும். அது அல்லாது முறையாக சம்பாத்தியம் செய்து உழைத்து ஒரு மனிதன் பெறுகிற அந்த ஊதியம் இருக்கிறதே அது பரக்கத்தானது. ஒருவர் கொடுக்குகிற போது ஒரு ஒரு வேலைக்காக வேண்டிய ஒரு ஊதியத்தை நிர்ணயித்து அந்த ஊதியத்தை கொடுக்குகிற போதும், ஒரு வியாபார பொருளுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து அந்த விலைக்கு விற்கிற போதும், கொடுக்கக்கூடியவருக்கும் மன திருப்தி உண்டாக வேண்டும், வாங்கக்கூடியவருக்கும் மன திருப்தி உண்டாக வேண்டும், அதுல பரக்கத்து கிடைக்கும். கொடுக்கிறவர் நஷ்டத்துக்கு கொடுத்து விட்டோமே அப்படின்னு வருத்தம் உண்டாகுமானால் அந்த பொருளில் பரக்கத்து இருக்காது. வாங்குகிறவர் அதிகமான தொகை கொடுத்து வாங்கிவிட்டோமே என்ற வருத்தம் உண்டாகுமானால் அதுல பரக்கத்து இருக்காது. இரண்டு பேருக்கும் மத்தியில மன திருப்தி, ஒரு மன நிம்மதி ஏற்படுகிற போதுதான் அந்த பொருளுக்கு பரக்கத்து ஏற்படும். இப்படித்தான் எந்த ஒரு காரியங்களை, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், நாம் செய்கிற தான தர்மங்களாக இருக்கட்டும், இறை நினைவோடு திருப்திகரமான நிலையில எந்த அவசரமும் இல்லாமல் நிம்மதியாக அல்லாஹ்வை நான் இன்றைக்கு வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்றைக்கு நான் நோன்பு வைக்க வேண்டும் என்ற மன திருப்தியோடு நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய உயர்வு உண்டு, மதிப்பு உண்டு, அது மறக்க முடியாமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அமலை தான் இங்கே கேட்கிறார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் ரமலானிலும் எங்களுக்கு பரக்கத்தை செய், ரமலானை அடைகின்ற தௌஃபீக்கை செய் என்பதாக. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த மாதம் ரஜபுடைய மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதம், அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே எவ்வளவு நம்ம நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். ஒவ்வொன்றுக்குமே ஹதீஸ் இருக்கிறது, இது சொல்வதற்கு நேரமில்லை. ஒரு தர்மம் செய்தால் மற்ற காலங்களிலே செய்கின்ற அந்த நன்மையை விட கூடுதலாக இந்த மாதத்திலே செய்கின்ற தர்மத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிரமத்தை இந்த மாதத்திலே நீக்கி வைத்தால் அல்லாஹ்விடத்திலே அதுக்கு உயர்வான அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்றெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே அவைகளை கருத்திலே கொண்டு எவ்வளவு நன்மையான காரியங்களை இந்த மாதங்களில் நிறைவேற்ற முடியும் அவைகளை செய்ய வேண்டும். மற்ற காலங்களிலே செய்கின்ற தவறுகளைப் போல தொடர்ந்து வருகின்ற இந்த மூன்று மாதங்களும் எப்படி கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறானோ அந்த மாதங்களை, இந்த மூன்று மாதங்களையும் நாமும் கண்ணியப்படுத்தி அதிகமான நன்மையான காரியங்களை செய்து தீமையான காரியங்களை விட்டு விலகி நடக்குகின்ற அந்த முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுத்தால அதற்குரிய ஆற்றலையும் சக்தியும் நமக்கு தந்து அவனுடைய திருப்தியான அடியார்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்